الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شرع لكم من الدين ما وصى به نوحا والذي أوحينا إليه وما وصينا به إبراهيم وموسى وعيسى وأن أقيموا الدين ولا تتفرقوا فيه كبر على المشركين ما تدعوهم إليه الله يجتبي إليه من يشاء ويهدي إليه من ينيب صدق الله العظيم جل يدكم மதுப்புக்கு முடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு சிறந்த முன்மாதிரியான ஒரு உம்மத்தை தயாரிக்குமாறு கட்டளை பிறப்பித்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 23 வருட ரபித்துவத்தில் இந்த சிறப்பான காலத்தில் ஒரு சிறந்த முன்மாதிரியான கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய அனைத்து சமூகங்களுக்கும் எடுத்துக்காட்டான ஒரு உம்மத்தை நபி அவர்கள் தயாரித்தார்கள். அவர்கள் அஸ்ஸாலிஹூன் அல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன் வல் அன்சார் என்று முஹாஜிரீன்கள் அன்சாரிகள் என்ற பெயரில் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஸஹாபாக்கள் என்ற அந்த சிறப்பு சொஹபத் நபியுடைய அந்த சூழலை பெற்றுக் கொள்கிறார். அல்லாஹ் அவர்களை குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், சிறந்த உம்மத் என்று இந்த குர்ஆனுடைய திருவசனம் முதன் முதலாக அழைத்தது சஹாபாக்களை தான். அது நாடுகிறது. அதற்கு பிறகு உம்மத்தில் ஒவ்வொருவரும் இதில் நாடப்படுகிறார். சஹாபாக்களை மிக சிறப்பாக வர்ணித்து ஆமினு கமா ஆமனன்னா, சஹாபாக்களை போன்று நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று ஸீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம்மின் அஸரி ஸுஜூத், ذلك மதலுஹும் ஃபித் தௌராத் வ மதலுஹும் ஃபில் இன்ஜீல், அவர்களுடைய சஜ்தாவின் அடையாளத்தை அது தௌராத்திலும் இன்ஜீலிலும் நாம் குறிப்பிட்டிருக்கிறோம் என்று அவர்களை அல்லாஹ் தஆலா பாராட்டுகிறார். وَمِنْ أَصْحَارِهُمْ يَسْتَغْفِرُونَ تَتَجَافَى جُنُوبُهُمْ مَضَاجِعَ يَدْعُونَ رَبَّهُمْ خَوْفًا وَطَمَعًا مَا رَزَقْنَاهُمْ يُنْفِقُونَ. அவர்கள் சஹருடைய நேரத்தில் இஸ்திக்பாரில் ஈடுபடக்கூடியவர்கள். விழாக்களை படுக்கையிலிருந்து அப்புறப்படுத்தி வணக்கத்திலும் இபாதத்திலும் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று குர்ஆன் அவர்களை பாராட்டுகிறது. அல்லாஹு தஆலா அவர்களுடைய ஒவ்வொரு சிறப்பு அம்சத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பாரிய ஒரு உழைப்பினூடாக, ஒரு முயற்சியினூடாக ஒரு சிறந்த சமூகத்தை நபி அவர்கள் எப்படி கட்டி எழுப்பினார்கள் என்ற விடயம் குர்ஆனில் மிக தெளிவாக அழகாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, தேவைப்படும் நேரமெல்லாம் அல்லாஹ்வுடைய தீனுடைய எந்த ஒரு பணியிலும் தன்னை பூர்த்தியாக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு தியாக தன்மையுடைய ஒரு சமூகமாக அவர்கள் கட்டியெழுப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் காபத்துல்லாவுடைய சூழல் அவர்களுக்கு தடுக்கப்பட்ட காரணத்தினால் அங்கு தொழுக, அங்கு தவாஃப் செய்ய, அங்கு நபிலான வணக்கங்களில் ஈடுபட முடியாத சிரமம் இருந்த காரணத்தினால் தார அர்க்கம் என்ற ஒரு வீட்டை ரசூல் அல்லாஹு செல்லம் அவர்கள் தெரிவு செய்தார்கள். தார அர்க்கம் என்ற வீட்டில் அங்கே பயிற்சி கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு பொறுத்தது போன்று நீங்கள் பொறுமையாக இருந்து இந்த விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கட்டளை பிறப்பித்தார். கைகளை தடுத்து நிறுத்திக் கொள்ளுங்கள், அடித்ததற்கு அடிக்க போக வேண்டாம் என்ற அந்த நிலைப்பாடு அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டது. அபூதர் அவர்களாக இருக்கலாம், பிலால் ஹபஷி அவர்களாக இருக்கலாம், அரசாக இருக்கலாம், ஷுஹைப் ரூமியாக இருக்கலாம், அம்மார் சுமையா அவர்களாக இருக்கலாம், ஒவ்வொருவரும் பலத்த சோதனைக்கு தள்ளப்பட்டார்கள். நெருப்பினால் ஒசுக்கப்பட்டு, கல்லினால் அடிக்கப்பட்டு, பாதையில் அவர்கள் இழுக்கப்பட்ட நிலையில் இந்த நீனுக்கு அவர்கள் செய்த அந்த சிறப்பு அம்சத்தை அல்லாஹ்வுல் இஸ்ஸத் குர்ஆனில் அவர்களை பாராட்டுகிறான். அவர்கள் செய்த தியாகம் இன்று வரைக்கும் அது முன்மாதிரியாக நமக்கு அமைந்திருக்கிறது என்பது நமக்கு சந்தேகம் கிடையாது. இதனால்தான் அவர்களுடைய தொழுகை எங்களுடைய தொழுகையாக, அவர்களுடைய நோம்பு எங்களுடைய நோம்பாக, அவர்களுடைய தர்மம் எங்களுடைய தர்மமாக, அவர்களுடைய ஒவ்வொரு வணக்கமும் எங்களுடைய வணக்கமாக, அவர்கள் எப்படி செலவழித்தார்கள் என்று சொல்லும் பொழுது தனக்கு பசி தேவை இருந்த போதிலும் மிஸ்கீன் யதீம் கைதிகளுக்கு எப்படி செலவழித்தார்கள் என்பதை அல்லாஹு தஆலா அங்கே நமக்கு பயன் செய்கிறார். அதனால் கண்ணியமானவர்களே, இன்றைய இந்த சிறப்பான ஜும்மாவுடைய நாளில் நானும் நீங்களும் ஒரு முக்கியமான தூதை சுமந்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையில் நாம் அந்த பயணத்தில் ஒரு சிறப்பான அம்சத்தை அடையும் ஒரு சமூகமாக நாம் மாற வேண்டும். இன்று நான் சொல்ல விரும்புவது ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மக்காவுடைய 13 வருஷத்தில் காபத்துல்லாவுடைய சூழலில் அவர்களுக்கு முயற்சி செய்ய முடியாத கட்டத்தில் அவர்கள் தார அர்க்கம் என்ற வீட்டை அதை ஒரு வீடாக பயன்படுத்தி, அதை ஒரு மஸ்ஜிதாக பயன்படுத்தி, அது ஒரு முசல்லவாக பயன்படுத்தி, அது ஒரு மதரசாவாக பயன்படுத்தி ரசூலுல்லாஹி செல்லம் ஒரு சிறந்த சமூகத்தை கட்டியெழுப்பினார்கள். மதீனா முனவ்வராவுக்கு ரசூலுல்லாஹி செல்லம் ஹிஜ்ரத் செய்த பிறகு ரசூலுல்லாஹி செல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அந்த மஸ்ஜிதுடைய சூழலில் தர்பியத் கொடுத்தார்கள். மஸ்ஜித் என்பது வெறுமனே வணக்கம் வழிபாடுடன் முடிவது அல்ல. மஸ்ஜித் என்பது அது ஒரு சாதாரண கட்டிடமாக இருந்தாலும் அதில் ஒரு சமூகத்தை தயாரிக்கும் ஒரு பாரிய பணி அதில் இடம்பெறுகிறது. ஒவ்வொருவரும் தன்னுடைய கவலை துக்கத்தை, தன்னுடைய சஞ்சலத்தை, தன்னுடைய பிரச்சனையை அதை முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் உதவி பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அந்த மஸ்ஜிதை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறார். மஸ்ஜித் என்பது தர்பியத்துக்குரிய இடம், மஸ்ஜித் என்பது தாலீமுக்குரிய இடம், மஸ்ஜித் என்பது கற்றுக்கொள்வதற்குரிய இடம், மஸ்ஜித் என்பது மக்களுடைய கஷ்ட துன்பங்களை போக்கும் இடம், மஸ்ஜித் என்பது மக்களுடைய இதயத்துக்கு அது வழிகாட்டும் இடம், மஸ்ஜித் என்பது அல்லாஹ்வுடைய தீனை உலகத்தில் நிலைநாட்டுவதற்காக வேண்டி அதை கஷ்டப்படக்கூடியவர்களை ஒன்று சேர்க்கும் இடமாக இருக்கிறது. மஸ்ஜித் என்பது அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்தையும் மக்ரத்தையும் நரக விடுதலையும் பெற்று தரும் ஒரு இடமாக அமைந்திருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆனில் அல்லாஹு தஆலா மதீனா வாசிகளை புகழும் பொழுது فيه رجال يحبون ان يتطهروا எப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் சுத்தத்தை உள்ள தூய்மையை அவர்கள் விரும்புகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களை பாராட்டியிருக்கிறார். அதனால் இன்றைய தினம் நாம் எல்லோரும் யோசிக்க வேண்டும், நம்முடைய மஸ்ஜித் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மஸ்ஜிதை அவர்கள் கட்டி எழுப்பி எப்படிப்பட்ட ஒரு சூழலை அந்த மஸ்ஜிதில் உருவாக்கினார்களோ அந்த சூழல் எங்களுடைய மஸ்ஜிதில் உருவாக்கப்படுகிறதா, நாம் அந்த சூழலை உருவாக்குறோமா, இல்லை என்றால் அதில் எந்த குறைபாடு இருக்கிறது, நாம் அதை நிரப்ப முடியும் என்பதுதான் நம் அனைவர்களுடைய ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டும். இது மிகவும் அவசியமான ஒரு விஷயமாக இருக்கும். கனிமானவர்களே, மஸ்ஜித் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஹாபாக்களை தயாரித்தார்கள். அவர்கள் கலீஃபாக்களாக, தலைவர்களாக, ஊரை வல்லடக்கக்கூடியவர்களாக, நாடுகளை வல்லடக்கக்கூடியவர்களாக, தூவை உலகத்துக்கு முன்வைக்கக்கூடிய மக்களாக அவர்களை மாற்றினார்கள். அதனால் குர்ஆன் அவர்களை பற்றி மிக பாராட்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்க நானும் நீங்களும் பாடுபடுவதுதான் எங்களுடைய மஸ்ஜித் நிர்வாகிகள் குலமாக்கள் அந்த அந்த சூழல் உள்ள நல்லடியார்கள் சாலியான மக்கள் தனவந்தர்கள் ஏழைகள் பள்ளியை சேர்ந்த அனைவர்களும் மஸ்ஜிதை சேர்ந்த அனைவர்களும் இந்த குறிக்கோளை அடைவதற்கு நாம் எப்படி பாடுபட முடியும் என்ற அந்த அந்த மைல்கல்லை அடைய எப்படி முடியும் என்ற அந்த குறிக்கோளை எப்படி அடைய முடியும் என்ற அந்த நோக்குடன் நாம் செயல்படும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வரும் என்பது சந்தேகம் கிடையாது. எல்லோரும் இந்த மனப்பதிவுடன் நாம் மஸ்ஜிதை விட்டு வெளியேற வேண்டும். யாரா எங்களுடைய மஸ்ஜித் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நாடினார்களோ சஹாபாக்களை கொண்டு எந்த சீர்திருத்தத்தை நாடினார்களோ அவர்கள் அதை செய்யக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு சிறந்த சமூகம் அது ஒரு சிறந்த முன்மாதிரியான ஒரு சமூகத்தை நாம் கட்டியெழுப்ப முடியும் என்பது மிக அவசியமாக இருக்கும். தயவுசெய்து ஜும்மாவுக்கு தாமதித்து வரக்கூடியவர்கள் தாண்டி தாண்டி வருவதே ஒரு ஹராமான காரியமாக இருக்கும். அதை இருந்துங்கள். உங்களுக்கு மேலிடம் இருக்கிறது நீங்க போகும். நீங்க சொரங்கியும் வாரவே மற்றவர்களுடைய முதுகையும் தாண்டது இது சரியத்துக்கு ஒரு முரணான ஒரு இஸ்லாமிய நடைமுறைக்கு முறையான ஒரு குரல் இருந்த காரியமாக இருக்கிறது. இப்படியான இடங்களில் ஜும்மா செய்வதும் சிரமமாக இருக்கும். அதனால வரக்கூடியவர்கள் தாமதிச்சு வந்தா உங்களுடைய உரிய இடங்களுக்கு போக மற்றவர்கள் நடந்திருக்கக்கூடிய இடங்களுக்கு நீ அவர்களுடைய முதுகை தாண்டி கொண்டு போவது அது மிகவும் தவறான ஒரு ஒழுக்கமாக இருக்கிறது என்பதை எல்லோரும் மனதில் பதிவை முன்னால் வந்தவர்களுக்கு அந்த இடத்தில் உரிமை இருக்கிறது. அதை தாண்டி கொண்டு உங்களுக்கு வருவதற்கு எந்த உரிமையும் கிடையாது. நீங்கள் தாமதித்து வந்ததற்கு பிறகு அதை தாண்டி கொண்டு வருவது இஸ்லாமிய நடைமுறைக்கு மிகவும் ஒரு பாதிப்பான ஒரு முறையாக இருக்கிறது. தயவு செய்து பின்னால வரக்கூடியவர்கள் உங்களுக்குரிய இடங்களில் போய் அமர்ந்து கொள்ளுங்கள். கனியமான சகோதரர்கள் எப்படியாகிறே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நீ மிக சிறப்பானது மிக அழகானது மிக முன்மாதிரியானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான சில விஷயங்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த நீரை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். வெறுமனே வாயளவில் அல்ல நாவளவில் செயல் ரீதியாக இது வர வேண்டும். அப்பொழுதுதான் இதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். சஹாபாக்கள் இதை நடைமுறைப்படுத்தினார்கள். உலகத்துக்கு முன்மாதிரியாக எடுத்து காண்பித்தார்கள். அவர்களுடைய நட உடல் பாவனையில் அதை அவர்கள் காண்பித்தார்கள். அதனால் அல்லாஹ் உலகம் எல்லாம் இந்த தீனை நிலைநாட்டினார். உலகம் எல்லாம் இந்த தீன் போவதற்கு காரணமாக வைத்தது அவர்களுடைய கவலை அவர்களுடைய அழுகை அவர்களுடைய தொழுகை அவர்களுடைய தர்மம் அவர்களுடைய இரவு தொழுகை அவர்களுடைய மன்றாட்டம் அவர்களுடைய சஜிதா அவர்களுடைய ஒவ்வொரு நோக்கமும் ஒரு தூர் நோக்கமாக அல்லாஹ்வுடைய திருப்தியை அடையக்கூடியதாக அது அமைந்திருந்தது. கண்ணியமானவர்களே நாமும் நம்முடைய மஸ்ஜிதுகளை அது கிதமத்துக்குரிய இடமாக ஒரு மஸ்ஜிதுல ஒரு ஊர்ல ஒரு நகரத்துல ஒரு சிரமம் வரக்கூடிய நேரத்துல அந்த மஸ்ஜிதுல உள்ளவர்கள் துடித்து விட வேண்டும். இங்கே உள்ளவர்கள் கிண்ணியாக உள்ள மக்கள் அதை மஸ்ஜிதில் நிறைஞ்சு வடிகிறார்கள். ஏன் டெங்கு காரணத்தினால் 1000-2000 தாண்டி கொண்டிருக்கிறது. உயிரிழப்புகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் எங்களுடைய மஸ்ஜித் அந்த கிண்ணியாவை எப்படி நாம் பொறுப்பெடுக்க முடியும்? எங்களுடைய பணம் எங்களுடைய பொருள் எங்களுடைய தேவை அந்த மக்களுக்கு தேவைப்படுகிறது. கிண்ணியா என்பது முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. பெரும் பாதிப்பு மஸ்ஜித்தில் வந்து தான் வைத்துக் கொண்டு பெரும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் வாந்தியும் பீதியும் வருத்தமும் உள்ள ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மஸ்ஜித் அதற்கு கவலைப்பட வேண்டும். இந்த மஸ்ஜித் அந்த சுமையை எடுக்க வேண்டும். இந்த மஸ்ஜித் அதுக்காக பாடுபட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டியெழுப்பிய மஸ்ஜித் என்பது அப்படிப்பட்ட ஒரு தூர் நோக்கம் உள்ள மஸ்ஜிதாக இருந்தது. மஸ்ஜித் என்பது ஊழியத்துக்குரிய இடம். மஸ்ஜித் என்பது அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் ஆக முக்கியமான ஒரு பணியான மக்களுடைய கஷ்டம் துன்பம் துயரம் அதுல பங்கெடுக்கக்கூடிய ஒரு பாரிய ஒரு பங்களிப்பை செய்யக்கூடிய இடமாக அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை ஆக்கியிருக்கிறார். அதனால் மஸ்ஜித் என்பதே ஊழியத்துக்குரிய இடம். மஸ்ஜித் என்பதை இபாதத்துக்குரிய இடம். சஹாபாக்களுக்கு அசான் ஃபஜ்ருடைய அசான் ஃபஜ்ருடைய அசானுக்கு முன்பும் தஹஜ்ஜுதுடைய அசான் தஹஜ்ஜுதுடைய அசானுக்கு சஹாபாக்கள் எதுக்காக சொல்லப்படும் என்று சொன்னால் எழுந்திருக்கக்கூடியவர்கள் அவர்கள் திரும்பி போவதற்கும் தூங்கிருக்கக்கூடியவர்கள் மஸ்ஜிதுக்கு வருவதற்கும் அது ஒரு ஷிப்டை அது ஒரு ஒரு தமீர் மஸ்ஜிதை அது மாற்றக்கூடிய ஒரு நேரமாக இருந்தது. அந்த தூக்கத்துடைய நேரத்திலும் மசிதுக்கு என்னுடைய நேரத்தை கொடுக்க வேண்டும் என்ற அந்த கவலையை, அந்த சிந்தனையை சாவாக இருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அவர்கள் சாவாக்கள் அந்த அந்த சூழ்நிலைக்கு அவர்கள் பயிற்சிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு தெரியும் நாம் இபாதத்து செய்வதை எந்த நோக்கத்திற்காக, அல்லாவை திருப்திப்படுத்துவதற்காக. அதை அவர்கள் அடையக்கூடியவர்களாக இருந்தார்கள். கனிமான சகோதரர்களை தெரியாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அந்த பயிற்சியில் அவர்களுக்கு குர்ஆனும் ஹதீஸும் சஹாபாக்களுக்கு கற்பிக்கப்பட்டது. குர்ஆன் இறங்கும் நேரத்தில் அவர்கள் அதை கண்டார்கள். குர்ஆன் வகை மூலமாக நபியவர்களுக்கு அறிவிக்கப்படுவதை அவர்கள் அதை காட்சியாக பார்க்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மதீனாவுடைய மஸ்ஜிதுக்கு வெள்ளையாடை அணிந்து நபியவர்களுடைய சபையில வந்து அமர்ந்து மார்க்கத்தை படிச்சு தருமாறு அவர்கள் கேள்வி கேட்டு படித்துக் கொள்கிறார்கள். சஹாபாக்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த பாடத்தையும் கொடுக்கிறார். இந்த பாடத்தை கொடுக்கிறான். மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய நீங்க, மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய நீங்க எப்படி இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை இந்த அடிப்படையாக அமைந்திருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெள்ளை ஆடையுடன் வந்து அமர்கிறார்கள். ரசூல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த அச்சரியாத்துடைய இருப்பில் வந்து இருக்கிறார்கள். அஹ்தர்மியான ஈமான், அஹ்தர்மியான இஸ்லாம், அஹ்தர்மியான இஸ்லாம் எனக்கு ஈமானை பற்றி இஸ்லாத்தை பற்றி கற்றுத்தாருங்கள் கேட்கிறார்கள். அவர்கள் எழுதி போன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா யார் வந்ததே, ஜிப்ரீல் வந்தா எதுக்காக உங்களுக்கு மார்க்கத்தை கற்றுத்தர என்று சொன்னார். மஸ்ஜித் என்பது அது உலகத்தில மக்கள் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் பொருளாதார கஷ்டமாக இருக்கலாம், ஈமானிய பாதிப்புள்ளதாக இருக்கலாம். துருக்கியில் இப்படி கஷ்டப்படுகிறார்கள், சிரியாவில் இப்படி கஷ்டப்படுகிறார்கள், அங்கு பிரேசில் இப்படி கஷ்டப்படுகிறார்கள், அங்கு பிரேசிலில் இப்படி கஷ்டப்படுகிறார்கள். உலக நாடுகளில் மக்கள் ஈமானை இழக்கிறார்கள். அவர்கள் ஈமானை விட்டு மிக தூரமாக இருக்கிறார்கள். அவருக்கு நாம் எங்களுடைய உடலாலும் பொருளாலும் எப்படி நாம் சென்று அவர்களுக்கு தீனுடைய அந்த 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 உயர்ந்த பண்பை, தீனுடைய அந்த சரீரத்தை, அல்லாஹ்வுடைய கட்டளையை நாம் எப்படி அவர்களுக்கு முன்வைக்க முடியும் என்ற அந்த விஷயத்திலும் நானும் நீங்களும் ஈடுபடுவது மஸ்ஜிதுடைய அடிப்படையாக இருக்கிறது. அதனால் இங்கே கூடியிருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் ஒரு அடிப்படையான விஷயத்தை நாம் மனதில் பதிவு வைத்து வேண்டும். அது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமூகமாக மாற வேண்டும். ஒரு சமூகம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அது ஈமானுள்ள சமூகமாக, அது இபாதத்துள்ள சமூகமாக, அது தக்வா உள்ள சமூகமாக, அது அந்நியர்களுக்கு மார்க்கத்தை போதிக்கும் சமூகமாக, தன்மத்தையில் ஒற்றுமை ஐக்கியத்தையும் வளர்க்கக்கூடிய சமூகமாக அது இவாதத்தில் பரிபூர்ணமாக ஈடுபடுவார்கள். இவாதத்தை கற்றுக்கொள்வார்கள், நோன்பை கற்றுக்கொள்வார்கள், ஜகாத்தை கற்றுக்கொள்வார்கள். மஸ்ஜித்தான் அதற்கு அடிப்படையாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹில் இருந்து இஷா வரைக்கும் ஒரு நாள் பயணம் செய்தார்கள். ஃபஜ்ருக்கு பிறகு துஹர் வரைக்கும், துஹர்ல இருந்து அஸர் வரைக்கும், அஸர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும், மக்ரிப்ல இருந்து இஷா வரைக்கும் தொடர்ச்சியான பயணங்கள் செய்தார்கள். எதற்காக? கியாமத்துடைய அடையாளங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு பயணம் செய்தார்கள். இதுவரும் 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 என்று ஒவ்வொன்றையும் நபியவர்கள் கற்றுக் கொடுத்து செல்லார்கள். அதனால் கண்ணியமானவர்களே, நான் இந்த சூரத்து சூராவுடைய இந்த திருவசனத்தை ஓதிருக்கிறேன். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கும், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் என்ன ஷரியத்தை அல்லாஹ் கொடுத்தானோ அந்த ஷரியத்து தான் எனக்கும் தரப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஷரியா என்பது அது ஒரு ஒரு இஸ்லாமிய வழிகாட்டலை, ஒரு மனிதனுக்கு நேரான பாதையை கற்பிக்க கூடியதாக இருக்கிறது. ஷரியத் என்பது இந்த உலகத்தில தவறாக புரியப்படக்கூடிய ஷரியத் என்பது ஜினா செஞ்சவருக்கு கல்லடிக்கிறது என்பதுதான் அது ஷரியத்தாக உலகத்திற்கு காண்பிக்கப்படுகிறது. இல்லை ஏராள சகோதரர்களே, ஷரியத் என்ன என்பதை அந்நிய மக்களுக்கு விளைநிறைப்பதும் எங்களுடைய ஒரு பாரிய பொறுப்பாக இருக்கிறது. மஸ்ஜிதுக்கே ஜும்மாவுடைய நாளில சுணங்கி வரக்கூடியவர்கள் அவர்கள் இமாம் மெம்பருக்கு ஏற்பட்டதற்கு பிறகு அவர்களுடைய பெயர் பட்டியலில் எடுக்கப்பட்டு விட்டது. அவர்கள் மற்றவர்களை தாண்டி கொண்டு வருவதை இது ஒரு பாவமான காரியம் என்பதும் சரியத்துதான். இப்படிப்பட்ட ஒரு விசாலமாக ஒரு கருத்தை அல்லாஹால தந்திருக்கிறார். சொல்லும் பொழுது பாதையில் போகக்கூடிய ஒரு முள்ளை அகற்றுவதும் சரியத்துதான். ஒரு மொபைல் போனை யூஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது சரியத்துதான். மாமிசத்தை அலாலாக சாப்பிடுவது மட்டுமல்ல, ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு நடையும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சரியத்துதான். பூமியின் பெருமையுடன் நடக்காமே அவர்களை பார்க்கும் போதுவே வாழ்வர்கள் சந்தோஷப்படுவார்கள் என்பதை சரியாக இருக்கிறது. ஒரு நோயாளி அவரை சேவை விசாரிக்கப் போறது, அவர் முஸ்லீமாக இருக்கலாம், அவர் காவலராக இருக்கலாம், அவர் யூதராக இருக்கலாம், அவர் பௌத்தராக இருக்கலாம், அவர் இந்துவாக இருக்கலாம், இதுவும் சரியத்தை செய்ததுதான். கனிவான சோதர்களே, பட்டியை தூரமாகுவது, ஜிராவை தூரமாகுவது, திருடைக்கு தூரமாகுவது, சூதரைக்கு தூரமாகுவது, அறாவான சொல்லலுக்கு தூரமாகுவது, இது சரியத்தாக இருக்கும். அந்நியர்களுக்கு மற்ற மக்களுக்கு அநியாயம் செய்யாமல் இருப்பது இது சரியத்தாக இருக்கும். சரியத் என்பதை ஒரு விசாலமான கருத்தை உள்ளடக்கியிருக்கிறது. அந்த சரியத்தை போதிக்கும் மிக முக்கியமான இடம்தான் மஸ்ஜிதாக இருக்கிறது. அதுக்கெல்லாம் தலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிவு செய்வார். துன்பமும் அது துயரமும் ஏற்படக்கூடாது என்று நீங்கள் கஷ்டப்படுவது அவருக்கு மிக வருத்தமாக இருக்கும். உங்கள் மீது மிக்க பேராசை கொண்டவர், அவர் விசுவாசிகளோடு மிகவும் இரக்கம் உள்ளவர், மிக கிருபை உள்ளவர் என்பதாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லி இருக்கிறார். குர்ஆன் மிக அழகாக சொல்லுகிறது சோழர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்துடைய இந்த லகத கலத்தினல் இன்சான ஃபி அஹ்சன தக்வீம், இன்சான் மனிதனை மிக சிறந்த முன்மாதிரியான ஒரு அமைப்பில் அல்லாஹ் தஆலா அழகான அமைப்பில் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறார். அதனால் மேலான சகோதரர்களே, நாம் அனைவர்களும் இந்த மஸ்ஜிதில் கட்டும் முதல் பாடம் அல்லாஹ்வுடைய கைத்தை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு மத்தியில் நிலவும் சக்கரமும் வரக்கூடாது. தந்திருக்கக்கூடிய இந்த வீரை நாம் பெற்று ஒரு சிறந்த சமூகமாக மாற வேண்டும். அந்நியர்களுக்கும் இந்த மசூதிகள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கு. கனிமான சகோதரர்களை தெரியாது, அல்லாஹ்வுடைய வாழ்க்கை இந்த அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் ஒரு சமூகம் தயாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த ஜும்மாவுடைய குறிக்கோள். அதில் ஒரு சின்ன விஷயமும் அது அலட்சியமாக இருக்கப்படக்கூடாது. ஜும்மாவுக்கு வந்தா இந்த முன்னுக்கு இருக்கிற பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா இது இந்த குழந்தைகளை பார்த்தா நிச்சயமாக துவா கபூல் ஆகும். ஆனா இந்த குழந்தைகள் இங்க இருக்கிற இடம் இல்லை, இது இல்லை. இந்த குழந்தைகள் இருக்கிற இடம் நீங்க மூத்தவங்க முன்னுக்கு இருக்க சும்மாவே கடமை இல்லாத பிள்ளை முன்னுக்கு இருக்குதுன்னா என்ன சும்மாவே சேர்ந்தது? முக்கியமான அம்சம் நவியவர்கள் வரக்கூட முன்னுக்கு இருப்பார்கள் இல்லையா? அப்போ உமர், உஸ்மான், முன்னியவர்கள் இந்த குழந்தைக்கு ஒரு பேரிடத்தை கொடுக்க முடியும். இது எங்களோட ஒரு பாரிய பொருள். இமாமுக்கு ஒரு பிழை நடந்தால் பின்னுக்கு யார் இருக்க வேண்டும்? யாருக்கு அந்த இமாமத்தை சுமக்க முடியுமோ அவர் தான் பின்னுக்கு இருக்க வேண்டும். அந்த இமாமத்தை சுமக்க முடியாதவர் பின்னுக்கு இருக்க கூடாது. அது ஒரு கடமை. இமாமுக்கு பொது முடிஞ்சிருச்சு, இமாமுக்கு தொழுகை நேரம் உண்டாயிருச்சு. உமரது எல்லாரும் தொழிலிச்சு கொண்டிருந்தார்கள். ஒருவன் மஜூசி வந்து குத்து விட்டான். என்ன நடந்தது? அடுத்து சாவி முன்னுக்கு போனார், தொழுகையை முடிச்சான். கனிமான் சோதரே, சரியத் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மசிதிக்குரிய சரியத் என்ன, வீட்டுக்குள்ள சரியத் என்ன, பாதைக்குள்ள சரியத் என்ன, அந்நியர்களுக்குள்ள சரியத் என்ன, மசிதுக்கு நுழைவதற்குரிய சரியத் என்ன, ஜும்மாவுடைய நாளுடைய சரியத் என்ன, இமாமுக்குரிய சரியத் என்ன, ஒவ்வொருவருக்குரிய பஜாரில் உள்ள சரியத் என்ன, பார்லிமெண்ட்ல உள்ள சரியத் என்ன, ஸ்கூல்ல உள்ள சரியத் என்ன, ஒவ்வொருவரும் இதை சரியாக தெரிந்து கொள்வதற்கு மஸ்ஜித் தான் இதுக்கு அடிப்படையாக இருக்கிறது. மஸ்ஜித் கிதமத்துக்குரிய இடம், மஸ்ஜித் தாவத்துக்குரிய இடம், மஸ்ஜித் எல்முக்குரிய இடம், மஸ்ஜித் தாலிமுக்குரிய இடம், மஸ்ஜித் இபாதத்துக்குரிய இடம், மஸ்ஜித் ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவதற்குரிய வாலிபர்களும் இங்கு தயாரிக்கப்படுவார்கள். மக்கள் என்பது இது 5 வயசு பிள்ளைக்கு மட்டுமல்ல, 50 வயது பெரியவருக்கும் மக்கள் இருக்கிறது. இதுதான் மஸ்ஜித் என்பது. 50 வயசுல உள்ளவரு ஒன்றையுமே படிக்கிறது இல்ல, 5 வயது கொஞ்சம் மட்டும் படிக்கிறதா? இல்ல வேற சொல்கிறேன், 50 வயது படிக்க வேண்டும், 60 வயது படிக்க வேண்டும், 70 வயது படிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கிதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அனுப்பி வைத்தார். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தார். போங்க, அவரிடத்துல கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்றான், நான் தான் அறிவான் என்று சொல்வதை அல்லாஹ் விரும்புவதை கிடையாது. அதனால் கண்ணியமானவர்களே, உங்களிடத்துல நான் மிக பணிவன்பாக, மிக உரிமையுடன், பாசத்துடன் உங்களோட சேர்ந்திருக்கும் ஒருவராக நினைச்சு கொண்டு சொல்கிறேன். நான் இந்த தலைப்பை தெரிவு செய்து உங்களுக்கு அந்த ஆற்றல் இருக்குது, உங்களுக்கு அந்த திறமை இருக்குது, உங்களுக்கு அந்த சக்தி இருக்குது. நீங்க முஸ்லிம்கள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கிறீங்க. உங்களோட மஸ்ஜித் இந்த இலங்கைக்கு மட்டுமல்ல, அது உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியான மஸ்ஜிதாக இருக்க வேண்டும். இங்க வாங்க, கிதுமத் எப்படி சேர்ந்து படிக்கலாம், இங்க வாங்க மார்க்கம் எப்படி கட்டலாம், இங்க வாங்க உலமாக்கள் எப்படி கண்ணியம் சேர்ந்து படிக்கலாம், இங்க வாங்க மஸ்ஜிதுகள் எப்படி அமைக்கப்படும் என்றதை பார்க்கலாம். மஸ்ஜிதுல சஃபு சரி செய்ததும் இது ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கிறார். ஒற்றுமைக்கு வழிவகுக்கும். எங்களோட வீடு மஸ்ஜிதாக இருக்க வேண்டும், எங்களோட பஜார் மஸ்ஜிதாக இருக்க வேண்டும், எங்களோட பார்லிமெண்ட் மஸ்ஜிதாக இருக்க வேண்டும், எங்களோட முன்சிபல் மஸ்ஜிதாக இருக்க முடிந்தால் இங்க சொல்லப்படக்கூடியதுதான் பார்லிமெண்ட்ல பேசப்படும். 21 பேர் பார்லிமெண்ட் இருக்கிறாங்க என்று சொன்னா, இஸ்லாம் சம்பந்தமாக எதுவும் பார்லிமெண்ட்ல பேசப்பட்டா அங்க 21 பேரும் அதன் பிரதிநிதியாக பேச வேண்டும். ஏன்? அவர்கள் எங்கு படிச்சிருக்கிறார்கள்? அவர்கள் மார்க்கத்தை மஸ்ஜிதில் படிச்சிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் பார்லிமெண்ட்ல எதை பேச வேண்டும், அவர்களுக்கு தெரியும் பாதையில் எதை பேச வேண்டும், அவர்களுக்கு தெரியும் அந்நியர்களுக்கு எதை பேச வேண்டும். இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். 2-3 மாசத்துக்கு முதல் குரானுக்கு எதிராக சில கேள்விகள் எழுப்பப்பட்டன. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தீவிர கொள்கையில் உள்ளவர்கள் குரானுடைய சில ஆயத்துக்கள் எடுத்து தவறான கருத்துக்களை கொடுத்தார்கள். அதுக்கு பதில் கொடுத்தது, ஆம், இதற்கு நாம் விடையளிப்போம் என்று சொன்னோம். அல்ஹம்துலில்லாஹ், சிங்கள மொழி 23-24 ஆயத்துகளுக்கு அல்லாஹ் ஜிஹாதை பற்றி சொல்லிட்டு காபிர்களை முஸ்லிம்களை வெட்டுங்கள் என்று சொன்னால் அதுக்கு கருத்தெல்லாம் எல்சிட்டுகளை கொள்ளுங்கள் என்றால் எல்லா தமிழர்களையும் கொள்ளுவது கருத்தா? இல்லை. அது அந்த நேரத்தில் யாரு தீவிரவாதத்தில் ஈடுபட்டார்களோ அப்படிப்பட்டவர்களை கொள்ளுங்கள் என்றுதான் கருத்தாக இருக்கும். அது போல நபியுடைய காலத்தில் முஸ்லிக்களை கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் அது எல்லா முஸ்லிம்களையும் கொள்ளுங்கள் என்ற கருத்துக்கள். இப்படிப்பட்ட குர்ஆனுடைய விஷயத்தை தவறாக புரிய வேண்டாம் என்பது அது நாங்கள் ஒரு அழகான சின்ன ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறோம். ஒவ்வொருவருடைய வீட்டில் இருக்க வேண்டும், ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும், அந்நியர்களுக்கு வழங்க வைக்க வேண்டும். அதே சிங்களத்தில் இருக்கிறேன், தமிழிலும் இன்ஷால்லா வெகு சீக்கிரம் வெளியாகும். அதை எடுங்க, மக்கள் மயப்படுத்துங்க, நான் முஸ்லிம்களுக்கு இதை கொடுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க. எங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை உள்ளத்திலிருந்து நிவர்த்தி செய்யுங்க. அதனால தொடர்ச்சியாக நான் இந்த மச்சனுக்கு வேண்டிக் கொள்வேன், வரக்கூடிய உலமாக்கள் மச்சனுடைய ஒழுக்கம் என்ன, மச்சனுடைய கடமை என்ன, மச்சனுடைய நிர்வாகம் என்ன, ஜுமாவுக்கு வரக்கூடியவர்களுடைய பொறுப்பு என்ன, இது மக்களுக்கு ஒரு தரணியமாக வழிகாட்டல் செய்யப்படும் பொழுது இன்ஷால்லா நாங்கள வரக்கூடிய ஒவ்வொருவரும் அல்லாஹ்வர் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக மாறுவார்கள். ஒவ்வொருடைய உள்ளத்திலே வரும், நான் ஒன்ன தவறாக செய்யக்கூடாது, நான் ஒழுங்காக செய்ய வேண்டும், நான் முறையாக செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்ற அந்த அடிப்படையுடன் நாம் ஒரு சிறந்த சமூகத்தை இந்த மசூதினூடாக உருவாக்குவதோடு கிண்ணியாக இன்று கஷ்டப்பட்டுக் கொண்டு அவதிப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு எங்களுடைய இந்த சும்மாவுடைய நாளில் முடியமான உதவிகளை செய்து அந்த மக்களுடைய கண்ணீரை கஷ்டத்தை துடைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவாராக. அல்லாஹ் எங்களுடைய கவலைகளை போக்கிடுவாராக, எங்களுடைய கஷ்டங்களை நீக்கிடுவாராக, ஒரு சிறந்த முன்மாதிரியான சமூகமாக எங்களை ஆக்கி தருவாராக. எங்களை மசூதில் என்னென்ன கயிர்கள் நடைபெற வேண்டுமோ அனைத்து கயிர்களையும் எங்களை மசூதில் ஏற்படுத்தி தருவாயாக. இந்த ஊரை கமல் செய்வாயாக, இங்கே வந்திருக்கக்கூடியவர்களை கமல் செய்வாயாக, மறைமுகமான உதவி செய்வாயாக, கஷ்ட நஷ்டங்களை போக்கிடுவாயாக, வியாபாரத்தில் வருத்தம் செய்வாயாக, குடும்பத்தில் நிம்மதியை தருவாயாக, குழந்தைகளை கண்குளிச்சாகி தருவாயாக, மசூதிய தேவைகளை நிறைவேற்றி தருவாயாக. கென்யாவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு சீக்கிரம் அவர்களுக்கு உதவியை கொடுப்பாராக, அவர்களுடைய நோயை நீக்கி விடுவாராக. யாழ்லா இந்த நாட்டில் ரொம்ப தெங்கு நோய் மிகவும் பரவலாக பதிவு வருகிறது. யாழ்லா எங்களை குழந்தைகளை எங்களை பெண்களை நிற்பார்கள்.